SBS வானொலியுடன் இணைந்துள்ளமைக்கு நன்றி. எமது முழு நிகழ்ச்சிகளையும் எவ்வாறு செவிமடுக்கலாம் என்று அறிந்து கொள்ள sbs.com.au/tamil என்ற இணையதளத்துக்கு செல்லுங்கள்.
வணக்கம் ஐயா.
வணக்கம். வணக்கம். வணக்கம்.
இப்ப தமிழீழம் தமிழர் தாயகம்ங்கிற மாநாடு வந்து நாளை மறுநாள் நடைபெற இருக்கு இல்லையா, அந்த மாநாட்டின் நோக்கம் பற்றி சொல்லுங்களேன். ஏன் இந்த மாநாடு இப்போது?
தமிழீழம் தமிழர் தாயகம் என்று சொல்ல வேண்டிய ஒரு நேரத்தில் இப்பொழுது இருக்கிறோம். தமிழர்கள் தங்களை முழுசாக மறந்து போன ஒரு நேரத்தில், நாம் யார் என்று தெரியாமல் இருந்த நேரத்தில், தமிழ்நாட்டில் சீப்பா ஆதித்தனார் தமிழர் தந்தை அவர்கள் நாம் தமிழர் என்று சொன்னார். அப்படி சொல்ல வேண்டிய நிலை வருகிற பொழுது சிலவற்றை சொல்ல வேண்டி இருக்கிறது. தமிழீழம் தமிழர் தாயகம் இல்லை என்று இப்பொழுது ஒரு பெரிய புதிய புரளி கிளப்பப்பட்டிருக்கிறது இலங்கையில். முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு இன்று மிகப்பெரிய அசுர வேகத்தில் அங்கு சிங்கள குடியேற்றம் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. அந்த தாயகம் வாழுமா வாழாதா, தமிழீழ தாயகம் உண்டா இல்லையா என்று நாங்கள் ஏங்கி பெருமூச்சு விடுகிற காலமாக இந்த காலம் இருக்கிறது. இன்று வடமாகாணத்தில் வாழ்கிற தமிழர்களின் எண்ணிக்கை 10 லட்சம் தான். ஆனால் இந்த வடமாகாணத்தில் 2 லட்சம் படை கொண்டு வந்து குடியமர்த்தி இருக்கிறார்கள். அவர்களுடைய மனைவியும் பிள்ளைகளும் தண்டியிலோ காலியிலோ இருக்க முடியாது. அவர்களுடைய கணவனோடு தமிழீழத்தில் அவர்கள் நிலையாக இருக்க போகிற மண்ணில் இருக்க வேண்டும். அவர்களுக்கு குடியிருப்பு வீடுகள் இப்பொழுது தமிழீழத்தில் கட்டப்படுகின்றன. 2 லட்சம் படை வீரர்களும் தமிழீழத்திலேயே வடமாகாணத்திலேயே உறுதியாக அவர்கள் நிலை கொள்வதானால், ஒரு படை வீரனுக்கு ஒரு குடும்பத்தில் 5 பேர் என்று போட்டாலும், 2 லட்சம் படை வீரர்களும் 10 லட்சம் பேர் இன்னும் 10 ஆண்டுகளுக்குள் அவர்களும் 10 லட்சம், வடமாகாணத்தில் தமிழர்களும் 10 லட்சம் என்றால் எங்களுடைய தாயகம் பறிபோய் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இப்பொழுது அரசு என்ன சொல்கிறது? தமிழீழம் வந்து ஒன்று கிடையாது என்று சொல்கிறது. அப்படி ஒன்று கிடையாது என்கிறது. எங்களுடைய 50ஆம் ஆண்டு வாழ்வு கொண்ட அந்த மண்ணில் வாழ்வு கொண்ட தமிழனுக்கு அந்த மண்ணில் தாயகம் இல்லை என்று அரசு சொல்கிறது மட்டுமல்ல, இந்திய அரசு இந்த மேஜர் ஆஃப் நார்தன் ஈஸ்ட் என்று உருவாக்கிய அந்த ராஜீவ் ஜெயவர்தனா உடன்படிக்கை கிடைத்த ஒரு சிறு சலுகை, அதாவது அது வடக்கையும் கிழக்கையும் இணைத்து குறைந்தபட்சம் அது ஒரு நிலம் என்று காட்டுகிற ஒரு இறுக்கமான ஒரு விதி, அந்த விதியை கூட நீதிமன்றம் தூக்கி குப்பை கூடையில் போட்டு விட்டது. அது மட்டுமல்ல, இவற்றை விட மிகப்பெரிய கொடுமை, தமிழினத்தின் தலைவர்கள் என்று அந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேசிய கூட்டமைப்பின் தலைவர்கள், தந்தை செல்வா காலத்தில் அவருடைய பெயரை சொல்லி உருவாக்கியவர்கள், வெட்கமாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது. சம்பந்த சுமந்திரன் போன்றவர்கள் நாங்கள் தமிழீழத்தை கைவிட்டு விட்டோம் என்று சொல்கிறார்கள். சொல்லலாமா? இந்த காலத்தில் இவர்கள் சொல்லலாமா? சொல்கிறார்கள். துயரமாக இருக்கிறது, துயரமாக இருக்கிறது, துடிப்பாக இருக்கிற மனம் துடி துடிக்கிறது. அதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். ஆகவே இந்த நேரம் தமிழீழம் தமிழர் தாயகம் என்று சொல்ல வேண்டிய, இறுக்கி சொல்ல வேண்டிய ஒரு காலமாக இருக்கிறது. நாங்கள் அதை சொல்ல வருகிறோம். இந்த நேரத்தில் இந்திய அரசுக்கு நினைவூட்டும் ஒரு மாநாடாக இந்த மாநாட்டை நடத்துகிறோம். இது காலத்தின் தேவை.
நீங்கள் இப்படி இந்தியாவிலிருந்து சொல்கின்றீர்கள், ஆனால் அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால், இலங்கையில் உள்ள நிஜம் வேறு, மக்களின் எண்ணங்கள் வேறு, மக்கள் எதிர்பார்ப்பு வேறு. எனவே இப்போதைய நிஜம் சார்ந்து, இப்போதைய யதார்த்தம் சார்ந்து அந்த தமிழீழ கொள்கையை கைவிட வேண்டிய தேவை உள்ளது. புதிய அரசியல் சட்டத்தை நாம் எதிர்பார்க்கிறோம் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு சொல்கிறது. நீங்கள் இந்தியாவிலிருந்து சொல்வது, அவர்கள் தேடும் அரசியல் தீர்வுக்கு குந்தகம் விளைவிக்கும் அல்லது இடையூறாக பார்க்கப்படலாமே இல்லையா?
தமிழரசு கட்சியின் தலைவராக வந்த பிறகு என்னுடைய இனிய நண்பர், பாசத்துக்குரிய நண்பர் சேனாதி ராஜா என்னுடைய வீட்டுக்கு வந்தார். நான் அவரிடம் சொன்னேன், நீங்கள் அந்த மண்ணில் அந்த அரசியல் சூழ்நிலையில் வாழ்கிறீர்கள், உங்களுடைய நிலை எனக்கு தெரியும். எங்களுடைய பெரிய விடுதலை போராட்டத்தில் அந்த மண்ணில் நீங்கள் தேசிய நீரோட்டத்தோடு கலந்து நாடாளுமன்றத்தில் இருப்பதும் ஒரு சிறு கூறு. நாங்கள் அதை தலைவர் பிரபாகரன் காலத்தில் கூட பாராளுமன்றத்தை முற்று முழுதாக விட்டு வாருங்கள் என்று நாங்கள் சொன்னதில்லை. அறப்போராட்ட காலத்தில் தந்தை செல்வா காலத்திலும் சொன்னதில்லை. அது அது ஒரு சிறு கூறாக மெல்லிய இலையாக ஓடுகிறது. ஆனால் நான் சேனாதிராஜா அவர்களிடம் சொன்னேன், அந்த மண்ணிலிருந்து தமிழீழத்தின் விடுதலை நீங்கள் கேட்பது உங்களுடைய அரசியல் சட்டத்துக்கு, இலங்கை அரசியல் சட்டத்துக்கு அது தேச துரோகத்துக்குரிய குற்றமாக இருக்கும். எங்களுக்கு தெரியும், நாங்கள் வெளியிலிருந்து தமிழீழ விடுதலை பற்றி சொல்லிக் கொண்டே இருப்போம். ஆனால் நீங்கள் அந்த மண்ணில் தமிழீழம் எங்கள் தாயகம் என்று சொல்வது எந்த வகையிலும் தேச துரோகம் ஆகாது. இரு தேச கொள்கை என்று கஜேந்திரகுமார் அவர்கள் தேர்தலில் சொன்னார்கள். என்ன அது குற்றமா? நான் கேட்கிறேன். நான் சேனாதிராஜா அவர்களிடம் சொன்னேன், நீங்கள் லண்டனில் உங்களுடைய ஒரு செயற்குழுவை கூட்டுங்கள், லண்டன் தமிழரசு கட்சி அல்லது தமிழர் தேசிய அமைப்பு பொதுக்குழு லண்டனில் நடத்துகிற செயற்குழுவில் தீர்மானம் போடுங்கள், உலகத்துக்கும் தெரியட்டும், தமிழீழம் எங்கள் தாயகம், தீர்மானம் போடுங்கள், அந்த தமிழீழத்தை இலங்கை அரசியலமைப்பில் தமிழீழம் என்ற சொல் இடம்பெற வேண்டும், அதை செய்ய வேண்டும் அல்லவா நீங்கள் செய்கிறீர்களா? நான் சொன்னேன் சேனதிராஜ் அவர்களிடம், பிரிட்டிஷ் அரசியலமைப்பில் ஸ்காட்லாந்து என்ற பெயர் இருக்கிறது, வேல்ஸ் என்ற பெயர் இருக்கிறது, இந்திய அரசியல் அமைப்பில் தமிழ்நாடு என்ற பெயர் இருக்கிறது, குஜராத் என்ற பெயர் இருக்கிறது, ஒரிசா என்ற பெயர் இருக்கிறது, ஒரு தேசிய இனத்தின் பெயர் அரசியல் அமைப்பில் இருக்கிறது, அவருடைய தாயக பெயர் இருக்கிறது. இலங்கை அரசியல் அமைப்பில் தமிழிடம் என்ற பெயர் உண்டா? தட் சுட் பி என்டோர்ஸ் இன் தி கான்ஸ்டிடியூஷன். அதை நீங்கள் சொல்லலாமா இல்லையா? அது என்ன தேச துரோகமா? நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால், தாயகத்தை இழக்க கூடாது என்றால் அந்த மண்ணில் இருந்தும் எந்த வகையிலும் அந்த மண்ணின் அரசியல் அமைப்புக்கு எதிராக இல்லாத வகையில் ஓங்கி உரத்து தாயகத்தை நிலைநிறுத்துவதற்காக அவர்கள் இந்த குரலை எழுப்ப முடியும், இதை செய்ய முடியும், அதைத்தான் நான் சொல்கிறேன்.
இப்ப தமிழீழ விடுதலை புலிகள் எனும் அமைப்பு மீதான தடை விலக்கிக் கொள்ளப்பட வேண்டும் என்று ஐரோப்பிய நீதிமன்றம் ஐரோப்பிய அரசுகளுக்கு, யூரோப்பியன் யூனியன் உள்ள அரசுகளுக்கு பரிந்துரை செய்துள்ளது, கேட்டுக்கொண்டுள்ளது. இதுபோன்று தமிழீழ விடுதலை புலிகள் மீதான தடையை இந்திய அரசு விலக்கிக் கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்துள்ளீர்களா?
இதை பொறுத்தவரை உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் இந்தியா உட்பட அந்த தடையை நீக்க வேண்டும் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள். என்னுடைய பாசத்துக்குரிய தலைவர் வைகோ அவர்கள் தமிழ்நாட்டில் இந்தியாவில் நீதிமன்றங்களில் ஏறி அந்த தடை நீக்கப்பட வேண்டும் என்று அவரே வழக்கறிஞராக நின்று அந்த அந்த வழக்கை நடத்தி கொண்டிருக்கிறார். அது நீக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய ஒரு பணிவான வேண்டுகோள். உலகில் உள்ள அனைத்து நாடுகளும் இந்தியா உட்பட விடுதலை புலிகளின் தடையை நீக்க வேண்டும் என்பது எனது பணிவான வேண்டுகோள்.
ஆனால் இந்திய அரசு தடையை நீக்கும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு உள்ளதா?
ஒரு காலம் உருவாகும், நாங்கள் உருவாக்குவோம், அந்த நம்பிக்கை உண்டு. நம்பிக்கை தானே போராட்டம், நம்பிக்கை தானே விடுதலை இயக்கம். நம்பிக்கைகளிலிருந்து நாம் எதையும் செய்ய முடியாது. நம்பிக்கை தான் போராட்டம், நம்பிக்கை தான் விடுதலை இயக்கம். நாங்கள் நம்பிக்கையோடு எங்கள் விடுதலை போராட்டத்தை தொடர்வோம்.
அடுத்ததாக உங்கள் மீது வைக்கப்படுகின்ற விமர்சனம் பற்றிய கேள்வி இது ஐயா. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், இந்திய அரசு இந்துத்துவா எனும் கொள்கையின் அடிப்படையில் செயல்படுகிறது. அத்தகைய இந்திய மத்திய அரசோடு, குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியோடு நீங்கள் இணைந்து பணியாற்றுகின்றீர்கள். இந்து மக்கள் கட்சி நடத்திய கூட்டங்களில் கலந்து கொண்டுள்ளீர்கள். இப்படி இந்துத்துவா கொள்கையை முன்னெடுப்பவர்களோடு நீங்கள் உங்களை ஐக்கியப்படுத்திக் கொள்வதால் நீங்களும் இந்துத்துவா கொள்கையை ஆதரிக்கிறீர்கள் என்ற கடுமையான விமர்சனம் உங்கள் மீது வைக்கப்படுகிறது. இதற்கு உங்கள் பதில் என்ன?
இது ஒரு மிக மிக தவறான கருத்தாகும். இங்கு வந்து நடைபெறுகிற அரசு, அந்த அரசை அது அவர்களுடைய ஆளுகிற கட்சியின் கொள்கை, அந்த இந்துத்துவத்தில் அவர்களுக்கு இருக்கிற பற்று, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை உண்டு, அவர்களுக்கு இருப்பதெல்லாம் உண்டு. அவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள். இந்த ஆட்சியை ஈழத்தமிழர் விடுதலைக்காக நான் அணுகுகிறேன், அணுக வேண்டி இருக்கிறது, அணுகுவேன். ஏனென்றால் அது எங்களுடைய பிரபாகரன் அவர்களுடைய கொள்கை. என்றைக்கும் இந்தியாவுடன் ஒரு நட்புறவு நாடாகவே அதை கருதி நாங்கள் எங்கள் போராட்டத்தை தொடர்வோம் என்பது பிரபாகரன் அவர்களுடைய கொள்கை. நான் அவரோடு கூட இருந்தவன். அந்த அடிப்படையில் அந்த அரசை அணுகி நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் ஈழத்தில் இந்துக்களுக்கு இழைக்கப்படுகிற கொடுமையையும் எடுத்துச் சொல்கிறோம் அவர்களுக்கு. நீங்க சொன்னீர்களே ஒரு இந்து கட்சி ஆண்டு கொண்டிருக்கிறது என்று, அந்த 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 அதையும் எடுத்துச் சொல்லுகிறோம். அதை இந்துக்கள் அங்கு கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் என்பதை சொல்லுவதற்காக என்பதல்ல. இலங்கையில் இருக்கிற இந்துக்களின் கோயில்களை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், அந்த கோயில்களில் தமிழ் கலைகள், கலாச்சாரங்கள் காலம் காலமாக பேணி பாதுகாக்கப்பட்டு வந்த தமிழரின் காவல் நிலையங்கள், கோயில்கள், அங்கு காவடி நிகழும், அங்கு தேவாரம் பாடப்படும், அங்கு தேவார பன்னிசை பாடப்படும், அங்கு அம்மன் கோயில்களில் உடுக்கை இசை கேட்கும், அந்த அந்த கோயில்களில் தமிழர்களுடைய சிற்பங்கள் கண்களை பறிக்கும், எங்களுடைய கோயில்களில் கூத்துக்கள் நிகழும், தமிழ் கூத்துக்கள் நிகழும், எங்களுடைய தமிழினத்தின் வாழ்வு அங்கு பின்னி புனைந்து கிடப்பதால் அந்த கோயில்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்றும் நாங்கள் கருதுகிறோம். அப்படி கருதுகிற பொழுது 2076 கோயில்களில், இந்து கோயில்களில் குண்டுகளை போட்டார்கள். இதை நாங்கள் டெல்லிக்கு சொன்னால், இது இந்துத்துவ வரி என்றால் இது எப்படி, இது எப்படி? டெல்லியில் உள்ளவர்களை பார்த்து நான் என்ன சொன்னேன், ஒரு ராமருடைய கோயிலை பாபர் மசூதி ஆக்கிவிட்டார்கள் என்பதற்காக நீங்கள் பெரிய போராட்டம், இன்னும் தொடர்கிறது போராட்டம். ஆனால் 2076 இந்து கோயில்கள் அந்த மண்ணில் இடிக்கப்பட்டனவே, நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று நான் கேட்டேன். நான் கேட்டது என்ன தவறு, இது இந்துத்துவமா? நான் சொன்னேன், ஒரு பாஞ்சாலி, ஒரு இந்து பெண், அவளுடைய ஆடை களைந்ததற்காக ஒரு பாரத போரியை நடத்தினீர்களே, நீங்கள் துரியோதனனை தூக்கி தோளில் வைக்கவில்லை, தர்மரையும் அர்ஜுனரையும் பாராட்டினீர்கள், கண்ணனை கும்பிட்டீர்கள், பாரத போர் நடத்தினர்கள் ஒரு இந்து பஞ்சாலிக்காக 10,000 இந்து பெண்கள் இலங்கையில் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டார்களே, பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களே என்று நான் டெல்லியில் பார்த்து கேட்டேன். இது இந்துத்துவ வரியா? விடுதலை போரை கொச்சைப்படுத்த பார்க்கிறார்கள், அவர்கள் என்னை கூட கலங்கப்படுத்த பார்க்கிறார்கள். என்னை பொறுத்தவரை நான் கலங்கப்படுத்தப்படுவதை பற்றி என்றைக்கும் கவலைப்பட்டதில்லை. என்னுடைய தாயும் கலங்கப்படுத்தப்படக்கூடாது. நான் சரியானதை செய்வேன், செய்தேன். என்னுடைய மனச்சாட்சி எனக்கு தெரியும். என்னுடைய பயணம் தூய்மையானது என்பதை நான் அறிந்தால் போதும் என்று நான் கேட்கிறேன்.
மிக நன்றி ஐயா.
மிகவும் நன்றி. தமிழீழம் தமிழர் தாயகம் என்ற இந்த உணர்வோடு நான் விடைபெறுகிறேன். உங்கள் வானொலிக்கு நன்றி, வணக்கம்.
SBS தமிழ் ஒலிபரப்பின் நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு வானொலியில் நேரடியாக கேட்கலாம். அது மட்டுமல்ல, sbs.com.au/tamil என்ற இணையதளத்தில் ஆன் டிமாண்ட் மூலமாகவோ அல்லது SBS ரேடியோ மொபைல் ஆப் மூலமாகவோ செவிமடுக்கலாம்.